மாவீர மகுடம். கடற்புலிகளின் துணை தளபதி லெப்டினன்ட் நிரோஜன். கடல் நீர் துள்ளிகளும் அலைகளும் ஒரு பொழுதில் வாய் திறந்து பேசுமானால் இவனை பற்றி, இவன் சாதனைகள் பற்றி, இவன் இறுதியாய் எப்படி வீழ்ந்தான் என்பது பற்றி தெளிவாக சொல்லியிருக்கும். ஆனால் அவை மௌனமாயிருப்பதால் அந்த பணியை செய்ய முடியவில்லை. தமிழகத்தின் கடல் நீரை கைகளால் தொடும்போது அந்த நீருக்குள்ளும் இந்த நிரோஜனின் கதை இருக்கும். 1990 இயக்கத்தில் இணைந்து கொண்ட அவனின் கடல் பயணம் 1992 ஆரம்பிக்கின்றது. அன்றிலிருந்து அவனுக்கும் இந்த தமிழீழ கடலுக்கும் நெருங்கிய உறவு. அவன் புதியவனாய் கடற்பிடிகள் அணியில் இணைந்து கொண்டாலும் குறுகிய நாட்களுக்குள்ளேயே கடலில் நீண்ட கால அனுபவமுள்ளவனைப் போல் கடலின் நுட்பங்களை திறமையாக அறிந்திருந்தான். அந்த நாட்களில் அவனின் கடற்போரின் திறமையை வெளிக்கொண்டு வந்த அந்த தாக்குதல் நடைபெற்றது. அது ஒரு சிறிய படகு. அந்த சிறிய படகில் தான் நிரோஜனின் கடல்வழி வளங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. அந்த படகில் தரைப்படை தளபதி ஒருவரை ஏற்றியபடி நிரோஜன் படகை ஓட்டிக்கொண்டிருந்தான். அந்த இரவின் இருளில் சடுதியாக ஏற்பட்டது அந்த வெளிச்சம். தளபதியால் என்ன செய்வதென்றே புரியாத போதிலும் நிரோஜன் நிதானமாக படகை ஓட்டி கொண்டிருந்தான். அது டோரா படகு என்பதை தெளிவாக அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஒரு டோரா படகின் ஆயுத பலமும் நிரோஜனின் அந்த சிறிய படகின் ஆயுத பலமும் ஒப்பிட முடியாதது. ஆனால் அந்த கடலின் சாதகங்களை அறிந்து சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சில சிங்கள படையை கொண்டதோடு அந்த தளபதியையும் பத்திரமாக கரை சேர்த்தார். கடற்புலிகளில் அவனது திறமை வெளிப்படுவதற்கு தொடக்கமாயிருந்தது அந்த தாக்குதல் தான். அதன் பின் அவன் தீயில் சங்கமிக்கும் வரை கடலில் கடற்புலிகள் சந்தித்த முக்கிய போர்களிலெல்லாம் அவன் கலந்து கொள்ளாததென்பது எதுவுமே இல்லை. 1996 அக்டோபரில் ஒரு நாளின் அதிகாலை பொழுது சுண்டிக்குளத்திலிருந்து கடற்புலிகளின் முகாமை நோக்கி சிங்களப்படை வான்படை உலங்கு வானொலிகளும் கடற்கலங்களும் நெருங்குகின்றன. அங்கே கடற்புலிகளுக்கும் சிங்களப்படையின் தரை கடற்படைக்கும் இடையில் சண்டை மூண்டது. அந்த தாக்குதலை திட்டமிட்டது சிங்களப்படை. அந்த திட்டத்தின்படி வெற்றி அவர்களுக்கேயானது. அங்கு நடந்தது அதுவல்ல, சேலத்தோடு சிங்களப்படை தப்பிக்கொண்டது. ஆனாலும் நிரோஜனின் மனதில் நீண்ட கோபத்தை எதிரி மீது ஏற்படுத்தியது. எங்கள் வாசல் தேடி வரும் அளவுக்கும் சிங்களம் துணிந்தமை அவனுக்கு சினத்தை ஏற்படுத்தியது. அவன் மனம் கொந்தளித்துக் கொண்டிருந்தது. அதற்கு பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும். சிங்கம் புலியை தாக்குவதற்கு புலியின் குகையை தேடி வந்தது. இப்போது சிங்கத்தின் குகையை நோக்கி புலி சென்று கொண்டிருந்தது. திருவண்மலை துறைமுகத்தை நோக்கி கட்டளை படகில் நிரோஜன் கடற்புலிகள் அணியை வழிநடத்தி கொண்டு முன்னகர்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு துணையாக தாக்குதல் படகுகளும் கரும்புலி படகுகளும் சென்று கொண்டிருந்தன. அது திருவண்மலை துறைமுகத்தின் வாசல். அங்கேயே துறைமுகத்திலிருந்து டோராக்கள் சண்டைக்கு தயாராகி வெளியே வந்தன. கடலில் தமக்கு சாதகமான பகுதியில் கடற்புலிகளின் படகுகள் வியூகம் அமைத்துக் கொள்ள சண்டை பரமாக நடந்து கொண்டிருந்தது. நிரோஜன் கட்டளைகளை வழங்கி கொண்டு படகுகளின் வியூகங்களை மாற்றி மாற்றி சண்டை பிடித்தான். கரும்புலி படகுகளால் தாக்குவதற்கு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்தவன் அந்த கரும்புலி படகை டோரா ஒன்று மீது குறிவைத்து நகர்த்தினான். அது டோரா மீது மோதி வெடிக்க டோரா கடல் நீரின் மேல் செயலற்றின்றது. நிரோஜனின் கட்டளை படகு அந்த டோராவை நெருங்கியதும் நிரோஜன் அந்த டோராவில் பாய்ந்து கறிக்கொண்டான். அந்த படகின் பிரதான சுடுகரனான 20 mm கனரக ஆயுதத்தை துரிதமாக கலற்ற முற்பட்டான். டோரா கடல் நீரில் அமிழ்ந்து கொண்டிருந்தது. நிரோஜனுக்கு அந்த ஆயுதத்தை கையாண்ட பயிற்சி இல்லாத போதும் டோரா படகு தாடுவதற்குள் அதை கலற்றிவிட வேகமாக இயங்கினான். இப்போது அவன் கையில் இருந்தது அந்த கனரக சுடுகுழல். இதே நேரம் மற்றொரு டோரா படகு சேதமடைந்த டோராவை குறிவைக்க நிரோஜனின் கட்டளை படகு மரபக்கத்தால் திரும்பி அந்த டோராவை தாக்க நிரோஜன் அந்த கனமான சூடுகளோடு கடலுக்குள்ளார் நீந்தினான். அதன் சுமை அவன் உடலை கடலுக்குள் அமழ்த்தினாலும் அதை கைவிடாது நீந்தி படகுறினான். சிங்கத்தை அதன் குகையிலேயே சந்தித்து தாக்கிய திருப்தியோடு புலி தளம் திரும்பிக் கொண்டது. தமிழீழ விடுதலை புலிகள் என்ற தமிழர் தேசிய படையின் கடற்படை துணை தளபதி அவன். அந்த பணியை பொறுப்பேற்றதிலிருந்தே தமிழீழ கடற்பரப்பில் சிங்கள கடற்படையின் பலத்தை சிதைக்கும் தாக்குதல்கள் மேற்கொள்வதும் கடல் மூலமான வளங்கற் பணிகளை மேற்கொள்வதும் அவனது நோக்கமாக இருந்தது. அவன் தரையில் கழித்த நாட்களை விட கடலுக்குள் கழித்த நாட்கள் தான் அதன்பின் அதிகமாக இருந்தன. கடலில் வளங்கள் பணியை மேற்கொள்ளும் போது சிங்கள கடற்படையின் தோழாக்கள் விநியோகப்படகளை வழிமறிக்கும். அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் குறைந்த படகுகளை வைத்து எதிரியின் கூடிய படகுகளை தடுத்து வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதில் வல்லவன் நிரோஜன். இப்படித்தான் ஒரு சந்தர்ப்பத்தில் வளங்கள் பணிகளை மேற்கொண்ட படகுகள் சிங்கள கடற்படையின் தாக்குதலுக்குள்ளான போது 50 கடல் மைல்களிலிருந்து நிரோஜனின் இரு படகுகள் அந்த கடல் களத்தை நோக்கி விரைகின்றன. இடையில் அந்த இரண்டு படகுகளையும் 7 டோராக்கள் வழிமறிக்கின்றன. இப்போது நிரோஜன் அந்த கடற்சூழலுக்கு ஏற்றவாறு டோராக்களை எதிர்கொள்ள தயாராகிறார். மயூரன் படகு 4 டோராக்களை எதிர்கொள்ள தேன்மொழி படகு 3 டோராக்களை எதிர்கொள்கிறது. அங்கே அந்த சிறிய படகுகள் இரண்டும் அந்த 7 டோராக்களுக்கும் போக்கு காட்டி முன்னேறிக் கொண்டிருந்தன. இறுதியாக அந்த வளங்கள் படகுகளை மீட்டுக்கொண்டு தளம் திரும்பின கடற்பிலி படகுகள். இப்படித்தான் இவர்களின் படகுகளின் பலம் குறைவான போதும் நிரோஜனின் நிதானமானதும் சாதுரியமானதும் உறுதியானதுமான கட்டளைகள் எதிரியின் திட்டங்களை சிதறடிப்பதோடு கடற்புலிகளின் பணியை சரிவர மேற்கொள்ளவும் வழிசமைத்துக் கொண்டிருந்தது. இந்த நாட்களில் தான் ஸ்ரீலங்காவின் அமைச்சரவர் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள இராணுவத்துக்கு கடல் வழி மூலமான வளங்கள் பலமாக உள்ளது என்று தெரிவித்தார். இது நிரோஜனின் காது கெட்டியதும் சிங்கள கடற்படைக்கு தகுந்த பாடம் போட்ட வேண்டும் என முடிவெடுத்துக் கொண்டார். அடுத்து வந்த காலத்தில் ஒரு நாள் ஜாழ்ப்பாணத்தை நோக்கி சிங்கள கடற்படையின் கப்பற்தொகுதி ஒன்று சென்று கொண்டிருந்தது. அந்த கப்பற்தொகுதி முல்லை கடற்பரப்பை தாண்டி கொண்டிருக்கும் போது நிரோஜனின் கட்டளைக்கு கீழ் கடற்புலி படகுகள் களமிறங்கின. 3 சண்டை படகுகளும் 2 கரும்புலி படகுகளும் அலைகளை உடர்த்துவே நோக்கி சென்று அந்த கப்பற்தொகுதியை மீறி வந்து கொண்டிருந்தன. ஆனால் அன்றைய நாளில் இவர்களின் படகுகளின் பலத்தை விட பன்மடங்கு அதிகரித்திருந்தது எதிரியின் பலம். 6 டூராக்களும் 4 படகுகளையும் பாதுகாப்பு வழங்க வலம்புரி கப்பலும் பவதா கப்பலும் அதனோடு சேர்ந்து ஒரு தரையிறங்கு கலமும் சென்று கொண்டிருந்தன. எதிரியின் பலத்துக்கு மிக குறைவான ஆயுத பலமும் கடற்கலங்களின் பலமும் இருந்தபோதும் அசாத்தியமான துணிச்சலும் சண்டையை வழிநடத்தும் தளபதியின் திட்டமிடலும் இவர்களின் பக்கத்தில் அதிகமாயிருந்தது. எதிரியின் கப்பற்தொகுதியை இலக்கு வைத்து பின்தொடர்ந்தன கடற்புலி படகுகள். ஆனால் எதிரியிடம் அத்தனை பலம் இருந்தபோது அவை சண்டை பிடிக்க பயந்து வேகமாக சென்று கொண்டிருந்தன. நிரோஜன் கட்டளைகளை வழங்க அந்த கப்பலை நோக்கி படகுகள் நெருங்கிச் சென்றன. இவர்களது வியூக அமைப்புக்கு ஏற்றவாறு படகுகள் எதிரியின் கப்பற்தொகுதியை நெருங்கியதும் கடற்புலிகள் தாக்குதலை தொடக்கி வைத்தார்கள். அவை எப்போதும் தொடர்ந்து கொண்டிருந்ததால் முற்றிலும் சாதகம் மற்றும் எதிரியின் வலையெடுத்துக்கொள்ளும் சென்றன கரும்புலி படகுகள், கடற்புலி படகுகள். பருத்தித்துறைக்கு நேரே நடுக்கடலில் கடுமையான சண்டை நடந்தது. கரையிலிருந்து நீண்ட தூரம் சென்றுவிட்டதால் முற்றுமுழுதாகவே கடற்புலிகளின் சிறப்பு தளபதியோடு தொடர்பு துண்டிக்கப்பட களத்தில் நின்றபடியே சண்டையை வழிநடத்தினான் நிரோஜன். உயர்ந்து எழுந்து வீழும் அலைகளுக்குள் நிதானமாக நிற்க முடியாத படகுக்குள் நின்று கொண்டும் சீறி வரும் துப்பாக்கி குண்டுகளுக்கு முகம் கொடுத்தும் நிதானம் இழக்காது தெளிவாக கட்டளை பிறப்பித்தபடி அங்கிருந்த 3 சண்டை படகுகளுக்குள் ஒன்றில் நின்றான் நிரோஜன். அன்று எதிரியின் கப்பல்களை அழிக்காது தளம் திரும்புவதில்லை என்று உறுதியெடுத்து அவன் தன் தோழர்களோடு சேர்ந்து சமரிட்டுக் கொண்டிருந்தான். இறுதியாக எதிரியின் சுற்றியிருந்த பாதுகாப்பு கரங்களை உடர்த்த பபதா கப்பல் மீதும் பரம்புரி கப்பல் மீதும் கரும்புலி படகுகள் மோதி வெடிக்க அவை எரிந்தபடி கடலில் அமிழ்ந்து கொண்டிருந்தன. அந்த நிறைவோடு எதிரியின் முற்றுகைக்குள்ளிருந்து கடல் எல்லைக்குள்ளிருந்தும் வெற்றிகரமாக தளம் திரும்பின கடற்புலி படகுகள். இந்த தாக்குதல் முடிந்தபின் மீண்டும் வளங்கள் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தன கடற்புலி படகுகள். அந்த படகுகளை வழிமறித்து டோரா படகுகள் தாக்குதலை மேற்கொள்ள தொடங்கியதும் கரையிலிருந்து படகோடு நிரோஜன் விரைந்தான். பிரச்சனை இல்லை, நான் கிட்ட வந்துட்டேன், நீங்கள் வடிவ சண்டை பிடிங்கோ. தொலைத்தொடர்பு கருவியில் நிரோஜனின் குரல் ஒலித்ததுமே கடற்களத்தில் சமர் புரிந்து கொண்டிருந்த போராளிகளுக்கு உத்வேகம் கிடைத்தது. அவர்கள் மூர்க்கமாக சண்டையிட தொடங்கினார்கள். நிரோஜன் கட்டளைகளை வழங்கியபடி சண்டை நடைபெற்ற கடற்பரப்பை நோக்கி டோரா படகுகளை வளங்கற் படகிலிருந்து பிரித்து தாக்குதலை மேற்கொண்டார். ஆரம்பத்தில் எதிரியின் முற்றுகைக்குள் இருந்தன இவர்களது வளங்கற் படகுகள். இப்போது நிரோஜனின் முற்றுகைக்குள்ளாக மாறிக்கொண்டிருந்தன டோராக்கள். நேரம் கடந்து கொண்டிருக்க சண்டை நிலை இவர்களுக்கு சாதகமாக மாறியது. டோரா படகொன்றை இலக்கு வைத்து நெருங்கிய கனரக துப்பாக்கிச் சூடுகளை வழங்க செயலற்று கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்தது அந்த டோரா படகு. சண்டையிட்ட எல்லா போராளிகளும் நிரோஜனோடு சேர்ந்து கடலில் நடுவே உரத்து கூச்சலிட்டார்கள். ஆம், அன்றுதான் ஒரு கடற்சண்டையில் ஒரு கரும்புலி தாக்குதல் இல்லாத கனரக துப்பாக்கிச் சூட்டால் ஒரு டோரா செயலக்க செய்யப்பட்டது. நிரோஜன் அந்த டோராவை கடலில் கைவிடவில்லை. இனிய டோரா படகுகளுக்கு முகம் கொடுத்தவாறு செயலிழந்த டோராவை படகில் கட்டி இழுத்து வந்தான். அது இடையில் தானாகவே கடலில் மூழ்க ஆரம்பிக்க அதிலிருந்த போர்க்கருவிகள் அகற்றப்படவும் அது நீருக்குள் முற்றாக அமிழ்ந்தது. இந்த தாக்குதல் மூலம் எல்லா கடற்புலி போராளிகளுக்கும் நிரோஜன் மீதும் அவன் திறமை மீதும் இருந்த நம்பிக்கை இன்னும் உச்சத்தை அடைந்தது. நிரோஜன் கடற்புலியில் இருந்த ஏழு வருடங்களிலும் இப்படித்தான் பல சண்டைகளே தனது நிதானமான முடிவுகளாலும் நுட்பமான திட்டங்களாலும் நெருக்கடியான நேரத்தில் கூட பதட்டப்படாத செயற்பாடுகளாலும் செய்து வென்று முடித்தவன். கடலில் சண்டை மூடும்போது கரையில் நின்று கட்டளைகளை வழங்கும் போது அவர்கள் அவனின் திறன் மீது கொள்ளும் நம்பிக்கையால் சண்டைகளை வழிநடத்தும் பொறுப்பு முழுமையாகவே அவனிடம் ஒப்படைக்கப்பட்டுவிடும். அவன் வரலாற்று குழிப்படியான பல தாக்குதல்கள் நிறைந்து கிடக்கிறது. அவனுக்குள்ளே தமிழத்தின் கடல் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவன் எப்போதும் கடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருந்தான். இப்படித்தான் சண்டைகளிலெல்லாம் நெருப்பாகச் சேரும் அந்த நிரோஜனின் மரபக்கம் இந்த சண்டைகளைப் போல கடினமானதும் கரடுமுரடானதும் அல்ல. அவனின் இதயம் மென்மையானது. ஒவ்வொரு சண்டைகளிலும் அவனோடு படகில் இருந்து மடியும் ஒவ்வொரு போராளிகளின் நினைவால் சண்டை முடிந்ததும் வந்து தனியே இருந்து அழும்போது அவன் ஒவ்வொரு போராளிகள் மீதும் எவ்வளவு அன்பு வைத்திருந்தான் என்பது புலப்படும். அப்போது அவன் ஒரு கடற்படை தளபதியாய் பார்க்க முடியாது. சண்டைகளின் வெற்றிகளால் அவன் மகிழ்ந்திருப்பதை விட இழந்த தோழர்கள் நினைவுகளால் அவன் மனம் உருகி போவதே அதிகம். அவன் சண்டைகள் இல்லாமல் முகாமில் நிற்கும் போது ஒரு சாதாரண போராளிக்கும் அந்த தளபதிக்கும் எந்த வேற்றுமைகளும் கிடையாது. அந்த வேளைகளில் அவனது முகாமுக்கு சென்றால் நிச்சயமாக அவனை பிரித்தறிய முடியாது. போராளிகள் அந்த வேலையில் ஈடுபட்டாலும் அவர்களோடு அவன் ஒருவனாக நிற்பது வளமையானது. விளையாட்டுகள் என்றால் கூட அப்படித்தான். விளையாட்டுகளின் போது மிகவும் சுவாரஸ்யமாக அந்த நேரத்தை கழிக்கும் தன்மை அவனுக்கே உரியது. தொடர்ச்சியாக இரவு பகலாக பணிகள் நடந்து கொண்டிருந்த நாட்களில் போராளிகளை உற்சாகப்படுத்துவதற்காக விளையாட்டுப் போட்டி ஒன்றை நடாத்த கடற்புலிகளின் சிறப்பு தளபதி திட்டமிட்ட போது அவன் விளையாட்டு அமைப்பாளர் குழுவுக்கு செல்லவில்லை. அவன் போட்டியிடும் வீரர்களின் இல்லம் ஒன்றில் அவர்களில் ஒருவனாக சேர்ந்து கொண்டான். அவன் அந்த போட்டிகளின் போது நீச்சல் போட்டியில் முதலிடத்தை பெற்று தலைவரிடம் பரிசு பெற்று அந்த மகிழ்வில் தன் தோழர்களோடு சேர்ந்து துள்ளி குதித்தான். அவனின் திறமை விளையாட்டில் மட்டுமல்ல, ஒரு கடற்படை தளபதிக்கு இருக்க வேண்டிய அத்தனை தகுதிகளுமே அவனிடம் திறமையான விதத்தில் காணப்பட்டவை. அவன் கடற்புலிகளின் படைத்துறை பள்ளி பொறுப்பாளனாக, தொழில்நுட்ப கல்லூரி பொறுப்பாளனாக, ஒரு கப்பலின் பிரதான இயந்திரவியலாளனாக என பல பணிகளை செய்து முடித்த பின்னரே கடற்புலிகளின் துணை தளபதியாக பொறுப்படுத்திக் கொண்டவன். ஆனாலும் இளம் தளபதி சிங்கள கடற்படை தளபதி ஒருவனை விட பன்மடங்கு உயர்ந்தவன். ஏனெனில் அவன் சண்டைகளில் வென்றது கடற்கரங்களின் அதிகரித்த பலத்தினால் அல்ல, உறுதிமிக்க போராளிகளின் நெஞ்சுரத்தை துணையாக்கி தனது நுட்பமான திட்டமிட்ட தாக்குதலினால் மட்டுமே. அப்படி இல்லாவிட்டால் இந்த சண்டையில் அவன் வென்றிருக்கவே முடியாது. 1999 அக்டோபர் 7 அன்றும் வளங்கள் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தன கடற்புலிகளின் இரு படகுகள். அவற்றில் ஒன்றில் நிரோஜன் நின்றபடி படகுகளை வழிநடத்தி கொண்டிருந்தார். கடலின் நடுவே இந்த படகிடண்டையும் பலம் பொருந்திய 4 டோராக்கள் முற்றுகையிட்டன. சண்டை மிக நெருக்கமாகவே நடந்து கொண்டிருந்தது. மாலை மங்கிய பொழுதில் அந்த சண்டை ஆரம்பித்த பொழுதும் விடிசாமம் வரையும் அந்த 4 டோராக்களிடமிருந்தும் தன் படகுகளை பாதுகாத்து வியூகமிட்டு சண்டையிட்டுக் கொண்டிருந்தான் அவன். தொலைவில் உள்ள இவர்களது கரையிலிருந்து எப்போதும் போலவே உதவியை எதிர்பார்க்கவில்லை அவன். சண்டையை தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. நீண்ட நேரம் கடந்து விட்டதால் படகொன்றில் எரிபொருள் தீர்ந்தபோது அந்த 4 டோராக்களும் சுற்றி முற்றுகையிட்டுக் கொண்டன. அவன் அப்போது உதவியை எதிர்பார்க்கவில்லை. சந்தர்ப்பத்தை சரிவர பயன்படுத்தி டோராக்களை ஊடறுத்து புகுந்து தனது எரிபொருளில் பாவியை அந்த படகுக்கு வழங்கி சேதமில்லாமல் அந்த 4 டோராக்களுக்கும் போக்கு காட்டி கரை சேர்ப்பித்தான். அதனால்தான் கடற்புலிகளின் சிறப்பு தளபதி அவர்கள் அவனை பற்றி குறிப்பிடும் போது, எந்த சிக்கலான சண்டை என்றாலும் நான் அவனிட்டே கட்டளை வழங்குகின்ற பொறுப்பை விட்டுடுவன். ஏண்டா என்னை விட அவன் சிக்கலான சண்டைகளை கூட தான் பதட்டப்படாமல் போராளிகளையும் பதட்டமடையாமல் வச்சு சண்டையை பிடிச்சு வெற்றி கொள்றதுல திறமையானவன். இதில் அவனுக்கு நிகர் அவன்தான் என்றார். இந்த திறமையான தளபதி தான் 1999 ஐப்பசி 7 அன்று வளங்கல் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த வளங்கல் படகுகளை நடுக்கடலில் டோரா படகுகள் வழிமறித்த போது தனது கட்டளை படகோடு 2 படகுகளை மலைத்துக் கொண்டு கடற்களத்தில் இறங்கினான். அன்று கடல் கொந்தளிப்பாயிருந்தது. கடும் இருள் கடல் வெளியினை மறைத்துக் கொண்டது. படகில் பொருத்தப்பட்டிருந்த கருவிகள் காலநிலை குழப்பத்தால் தங்களது பணியை செய்ய மறுத்து கொண்ட நிரோஜன் தன் நீண்டகால கடல் அனுபவத்தை மட்டுமே வைத்து படகை நகர்த்தினான். வளங்கல் படகில் எதுவும் நடந்துவிடக் கூடாது என்ற உறுதியோடு படகை நகர்த்தினான். இடையில் துணைப்படகுகள் 2 இயந்திர கோளாறால் மெதுவாகவே நகர்ந்து கொண்டிருந்தன. அவன் அவற்றை எதிர்பார்க்காமலேயே தனது கட்டளைப்படகை மட்டுமே வேகமாக சண்டை மூண்ட பகுதிக்கு நகர்த்தினான். அன்று அவன் சிங்களப்படைக்கு எதிராக மட்டுமல்ல, இயற்கைக்கு எதிராகவும் சண்டை பிடிக்க வேண்டியதாயிற்று. ஆம், அவன் வளங்கல் படகுகளை நெருங்குகின்றான். அங்கே இவர்களது ஒரு படகை காணவில்லை. அது டோராவின் தாக்குதலில் சிக்கி மூழ்கியிருந்தது. ஆனால் அதில் வந்த உயிர்களுக்கு சேதமில்லை. அவை பத்திரமாக ஒரு படகில் இருந்தன. அவன் அந்த திருப்தியோடுதன் ஒரு படகு வெற்றியெதிரியின் அதிகரித்த பலத்தை எதிர்கொண்டான். கடல் இப்போது முரண்டு பிடித்துக் கொண்டிருந்தது. இருளுக்குள் டோராவின் நிலைகள் அவன் கண்களுக்கு தெரியவில்லை. வளங்கள் படகு பத்திரமாய் கர திரும்பிக் கொண்டிருந்தது. இப்போது நிரோஜனின் கட்டளை படகு எதிரியின் தாக்குதலில் செயலற்று கடலில் நின்று கொண்டிருந்தது. அவன் படகின் இயந்திரங்கள் மௌனமாய் கிடந்தன. எந்த சட்டையிலும் உதவியை எதிர்பார்க்காதவன் என்று மட்டும். இந்த படகுக்கு சேதம் முடிஞ்சா உதவி செய்யுங்கோ, இல்லாட்டி பிரச்சனை இல்லை. அவனின் அந்த வார்த்தைகள் தொலைத்தொடர்பு கருவியில் கெட்டதும் துணைக்கு சென்ற படகுகள் இரண்டும் தங்களால் என்ற மட்டும் வேகமாக முயற்சித்து முன்னேறின. அங்கே அவர்கள் நிரோஜனின் படகை நெருங்கினார்கள். இப்போது அவர்களின் கரங்கள் தோய்ந்து போனது. கண்களால் வழிந்த நீரரும்புகள் உடலை விட்டு துளி துளியாய் படகுக்குள் விழுந்தன. ஆம், அந்த வீரன் கடற்பிலி மரபுக்கேற்ப இறுதி வரை சண்டை பிடித்து தன் கடமையை நிறைவேற்றிய திருப்தியோடு எரிந்து கொண்டிருந்த தோழர்களோடு படகோடு தீயில் சங்கமமாகி போனான். கடற்புலிகளின் துணைத் தளபதி லெப்டினன்ட் நிரோஜனின் மாவீரன் மகுடம் கேட்டோம்.
எனது நண்பனே, எந்த மனசில் நீடா என்றும் உனது ஞாபகம் தீர நினைவடா. நீ தூயிலும் கல்லகை தேச உயிரடா. எனது நண்பனே, எந்த மனசில் நீடா. நினைவு தெரிந்த நாள் முதல் இருவர் உறவு, அந்த நினைவை அணைத்து தானே அழுகுது உறவு. இரவு பகலாயோய்வு இன்றி அசைந்த காற்று நீயடா. இனத்திற்காக தினமும் பாரம் சுமந்தது உந்தன் தோழடம். நண்பனே நண்பனே, தேசத்தின் சொந்தமே. எனது நண்பனே, எந்த மனசில் நீயடா என்றும் உனது ஞாபகம் ஈர நினைவடா. நீ தூயிலும் கல்லகை தேச உயிரடா. எனது நண்பனே, எந்த மனசில் நீயடா. மலரை போல மென்மை புன்னில் உண்டு, பெரிமலையைப் போலே நின்றாய் பகை வரை வன்று. கடமை தானே மனிதம் என்று கருத்து சொன்னாயறி, கவிதையாலே தேச வாழ்வை காதல் செய்தாய் கவிஞனே நண்பனே நண்பனே தேசத்தின் சொந்தமே எனது நண்பனே எந்த மனசில் நீயடா என்றும் உனது ஞாபகம் நினைவடா நீ துயிலும் கல்லகை தேச உயிரடா எனது